உங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உங்களில் அன்பு கூறுகிறோம். ஐயா நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்கள் இருதயம் ஆறுதல் அடையும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இருதயம் அமைதி பெறும் ஆண்டவரே, ஓ எங்கள் பிரச்சனைகள் எங்களை விட்டு நீங்க விடும் ஆண்டவரே, எண்ணி கடங்காத ஒரு சமாதானம் எங்களை ஆட்கொள்ளுகிறது. அதற்காக எங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, ஹல்லேலூயா. அங்கே சமாதானம், ஹல்லேலூயா. அங்கே சந்தோஷம், ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன ஒரு தடவை யோசாகமாய் கர்த்தருக்கு கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் இருக்கிறார், ஹல்லேலூயா. ஜீசஸ், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம்.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் இந்த வசனங்களை பல தடவை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலே பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே செய்தியினுடைய தலையங்கம் என்னவெனில், தொடர்ந்து ஓடுங்கள். ஹல்லேலூயா, தொடர்ந்து ஓடுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருக்குள்ளே சில வார்த்தைகளை பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்மை சுட்டி நெருக்கி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு ஓடக்கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளே இந்த ஓட்டத்தில் கலந்திருக்கிறோம், பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேகர் ஓட்டப்பந்தயத்தை ஊழியத்துக்கு ஒப்பாக வைத்து பேசுவதுண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் எனில், நமக்கு முன்பாக அநேகர் ஓடியிருக்கிற அந்த சாட்சி நமக்கு ஆதாரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, சாட்சியாக முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் கர்த்தருக்காய் ஓடி தங்கள் வாழ்க்கைகளை முடித்தார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு அநேகரை குறித்து நமக்கு போதித்திருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்மாதிரியாக வைத்து எழுதுகிறது என்னவெனில், இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. எங்களுக்கு முன்பாக ஓடியவர்கள் எல்லோரும் தங்கள் பாரத்தை, தங்கள் பாவத்தை, அதாவது தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். புதிதாக வந்தவர்களை குறித்து அவர் பேசவில்லை. தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஓட கடவோம் என்றுச்சுன்னா விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார் என்னவெனில், உங்களை சூழ்ந்திருக்கிறவைகளையும் உங்களுக்கு பாரமாயிருக்கிறவைகளையும் தூக்கி எறிந்து விடுங்கள். எந்த ஓட்டப்பந்தயமும் பாரத்தோடு ஓட முடியாது. எந்த ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சுமையை சுமந்து கொண்டு ஓட முடியாது. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், உங்களுக்கு பாரமாயிருக்கிறவைகள். இன்றைக்கு நாம் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பாரங்கள் என்னவென்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் அந்த ஓட்டத்தில் பங்கு பெறுகிறீர்கள். நாம் எல்லாரும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிறபடியினால் விசுவாசத்தோடு நாம் தொடர வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே நமக்கு உள்ள இருக்கிற பாரங்கள் என்ன? அன்பானவர்களே, பாரத்தை நமக்குள்ளே வைத்து 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 தேவனுடைய ஓட்ட பந்தயத்தை இழந்து விடாதிருங்கள். தெரியாத பாரம், புரியாத பாரங்கள் இருதயத்தை நிறைத்து வைத்திருக்கிறது. இது உள்ளான பாரங்கள். ஆனால் அதோடு சேர்த்து நம்மை சூழ்ந்திருக்கிற பாவங்கள், அவைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு விசுவாசத்தோடு தேவனை பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, நமக்குள்ள என்ன பாரமாக இருக்கிறது என்பதை தேவ சமூகத்தில் தூக்கி வைத்து பார்ப்பது இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்துக்கு நல்லது. புரியாத பாரங்கள், அறியாத பாரங்கள், தேவையில்லாத சுமைகள் இருதயத்திலே உள்ளத்திலே வைத்து சுமந்து கொண்டு இருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாய் ஓட முடியாது. ஓடலாம், ஆனால் நன்றாய் ஓட முடியாது. ஆகையினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நம்மை ஆட்கொள்ளுகிறவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, காலம் காலமாக இருதயத்தில் சுமைகளை வைத்து அதன் அடிப்படையிலே தேவ ராஜ்யத்தில் ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்மளால் ஓட முடியாமல் இருக்கிறது. ஆகையினாலே அநேகர் இந்த பாரங்களினால் பாரப்பட்டு ஓட்டத்தை இடவழியிலே முடித்து விடுகிறார்கள். நன்றாய் ஆரம்பித்தவர்கள் இடையில் தங்கள் ஓட்டங்களை முடிப்பதற்கு காரணம் என்ன? அவர்களை சூழ்ந்திருக்கிற பாவங்களும் பாரங்களும் என்பதை மறுத்து விடாதிருங்க. நமக்கு முன்பாக ஓடினவர்களும் சரி, இன்று ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களும் சரி, நாளை ஓட போகிறவர்களும் சரி, தங்கள் பாரங்களை எடுத்து தூக்கி தேவ சமூகத்தில் வைத்து விடாவிட்டால் நாம் தேவனுக்காய் ஓட முடியாது. ஆகையினால் தான் நான் சொன்னேன், முதல்ல தொடர்ந்து ஓடுங்கள். ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிப்பதிலே இல்லை நம்முடைய வெற்றி, ஓட்டப்பந்தயத்தை முடிப்பதில் இருக்கிறது நம்முடைய வெற்றி. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் தேவ ராஜ்யத்தின் ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆனால் முடிக்க வேண்டும். ஆகையினால் தாழப்போசனாகிய பவுல் தெரிந்தோ புரிந்தோ அறிந்தோ சொல்லுகிறார், உங்களை பாரமாயிருக்கிறவர்களை தூக்கி எறி, தூக்கி எறி. நமக்குள்ள என்ன இருக்கிறது? அநேகருக்கு அநேகருக்கு அநேக பாரங்கள். ஒன்று, தங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கும், தங்கள் குடும்பங்களை குறித்திருக்கும், தங்கள் உறவுகளை குறித்திருக்கும், தங்கள் பிள்ளையுடைய படிப்புகளை குறித்திருக்கும். அதைவிட ஏராளமானவைகள், தேவையில்லாதவைகளை காலம் காலமாக நிரப்பி இருதயத்தை பாரத்தினால் நிறைத்து உன்னால் தேவனுக்காய் ஓட முடியாது, முடியாது, முடியாது. அதனால் நீ இடையிலே நின்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தோடு ஓடுங்க. அதில் அர்த்தம் என்ன? நீங்கள் இவைகளை எறிந்து விடாவிட்டால் விசுவாசம் நமக்குள்ளே நிற்பதே பெரிய பிரச்சனை. திருப்பி வாசிங்கள் அதை.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
நான் சீக்கிரமாய் போகிறேன், கொஞ்சம் அங்களை பார்ப்பதற்கு நமக்கு இலகுவாகி. இங்கே விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். இன்னைக்கு யாரை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கிறது? யாரை நோக்கி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம்? எதை நம்பி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம்? எது எது? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும், ஓட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தைகள் இருந்தால் தான் நாம் அதை முடிக்க முடியும். ஏனெனில் நம் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார் என்றால் அவர். இன்னைக்கு அநேக பாரங்களை நம்ம சூழ்ந்திருக்கிறது. விசா பிரச்சனையிலே ஒரு பாரம், இலங்கையில இருக்கிறவர்களை குறித்து ஒரு பாரம், இன்றைக்கு இந்த வைரஸ்னால பல தேசங்களை குறித்து, பல உறவுகளை குறித்து, பல பொருளாதார, அது ஒரு பாரம், ஊழியத்தை குறித்த பாரம், எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் நிறைத்து நம்முடைய ஓட்டத்தை அது இழுக்காதபடிக்கு நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை தேவனோடு சரியா இருப்பதற்கு பாரமா இருக்கிற எதுவாக இருந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்து விடுங்க. இல்லையோ நீங்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவீர்கள். அதனால் தான் நான் முதலில் சொன்னேன், தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து ஓட வேண்டும். காலத்துக்கும் நேரத்துக்கும் உரிய விதத்தில் அல்ல, அவரை நம்பி விசுவாசத்தை தொடக்கிறாகி அவரை நம்பி நாம் ஓட வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்திலே பல சபைகளுக்கு ஆராதனை செய்ய இப்படிப்பட்ட அனுமதிகள் கொடுக்கப்பட்டும் சில சபைகளை பூட்டி வைத்து விட்டு இருக்கிறார்கள். அது என்ன நிலைமையோ எனக்கு தெரியாது. ஆமாமா, ஆண்டவரே ஒரு ஆராதனை கிடையாதா என்று சொல்லி அலைந்திருக்கிற இந்த காலத்தில் சபைகள் என்ன செய்கிறது? காலத்துக்கும் நேரத்துக்கும் உரிய விதங்களில் வளைந்து கொடுத்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி ஓடுங்கப்பா. ஆனா உன்னையும் தேவனையும் பிரிக்கிற பாறைகளை தள்ளிவிடு. நீ ஓட முடியாமல், நீ ஊழியத்தை செய்ய முடியாமல், நீ நடக்க முடியாமல், தேவையில்லாத பாரங்கள் நம் வாழ்வை நிறைக்கிறது, வாழ்வை நிறைக்கிறது, இருதயம் நிறைந்திருக்கிறது. அதனால் ஓட முடியவில்லை, நடக்க முடியவில்லை, கர்த்தரோடு நடந்து போக முடியவில்லை, தாமதிக்கப்படுகிறது, வேகங்கள் குறைகிறது. ஏனெனில் பாரம் நம்மளை நெருக்குகிறபடினா. அன்பானவர்களே, பாரம் நிறைய நிறைய வேகம் குறையும். பாரங்கள் இருதயத்தை அமைத்த அமைத்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தைகள் குறையும். நம்முடைய இருதயத்தை பாரங்கள் அமைத்த அமைத்த பாவங்கள் சூழ சூழ நாம் தேவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களும் சித்தங்களும் குறையும். அதனால் தான் நான் சொன்னேன், தொடர்ந்து ஓடுங்கள். இந்த தேசத்திலே அநேகர் நன்றாய் ஆரம்பித்த ஊழியங்களும் நன்றாய் ஆரம்பித்த விசுவாச ஓட்டங்களும் உடைக்கப்பட்டதின் காரணம் என்ன? தேவையில்லாதது, தகாதவைகளை இருதயத்தில் நிறைத்துக் கொள்வது, தேவையில்லாதது இருதயத்தில் நிறைத்துக் கொள்வது. அப்படியே நின்றால் இதையே பேசிட்டு போகலாம் இல்லையா? ஆகையினாலே தொடருவோம். ஆகையினாலே நம்முடைய விசுவாசத்தை தொடக்கி ஒருவர் இருக்கிறார், அவர் முடித்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, கர்த்தரை நம்பி தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா. அடுத்த பக்கத்தை வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். விசுவாசத்தை தொடக்கிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும்.
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கென்று ஒரு ஓட்டம் தேவன் வைத்திருக்கிறார், அதுதான் இந்த விசுவாச ஓட்டம். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு ஓட்டம் நமக்கு இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நீக்க வேண்டும் விசுவாசத்தில். விளங்குறதா? இயேசு வருகிற பொழுது விசுவாசத்தை காண வேண்டும். ஆகையினாலே இங்க சில முடிவு பரியந்தம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் ஒவ்வொருவருக்கும், சபையில இருக்கிற எல்லாரும் இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் கலந்திருக்கிறோம். விசுவாச இந்த பந்தயத்தில் நாம் கலந்திருக்கிறோம். நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அது வரைக்கும் நாம் ஓட வேண்டும். அநேக தாங்களே முடித்துக் கொள்வது, தங்கள் விசுவாச ஓட்டங்களை தாங்களே முடித்துக் கொள்வது. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் ஒரு காலகட்டத்துக்கு வருவார்கள், ஒரு காலகட்டத்துக்கு காண கிடையாது. தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஓட வேண்டும். அன்பானவர்களே, முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், நமக்கென்று தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார், நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார் விசுவாச ஓட்டம். கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு பாரத்தை தள்ளிவிட்டு, பாவங்களை தள்ளிவிட்டு, தேவனை நோக்கி வேகமாய் ஓட வேண்டும், ஓட வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்திலே நிறைத்து வைத்திருக்கிற பாரங்களுக்கு நிமித்தம் ஒன்றே ஒன்று நடக்கும். ஓட்டப்பந்தயத்தை ஸ்லோ பண்ணும், ஓட்டப்பந்தயத்தை ஸ்லோவாக்கும், ஓட முடியாத அளவுக்கு நம்மளை நிறுத்திக் கொள்வோம். அதுதான் நடக்கும், வேறு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னட்டு தாங்கப்பா. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும், இவங்க சுமந்து கொண்டே இருந்தா ஓட மாட்டாங்க, இவங்க சுமந்து கொண்டே இருந்தா விசுவாசத்தில் நிலைத்திருக்க மாட்டாங்க, இவங்க சுமந்து கொண்டே இருந்தா நோக்கி ஓட மாட்டாங்க. அதனால என்ன செய்ய? நீ எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விடு, போட்டு விடு. ஆனால் மனிதர்களாகிய நமக்கும் ஒவ்வொரு நாளும் எழும்புகிற பொழுது ஏதோ ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தை நிறைத்து தான் இருக்கிறது. ஏதோ உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்முடைய இருதயத்தை நிறைத்து இடம் பிடித்து பாரப்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், விசுவாசத்தின் ஓட்டம், அதிலே நீ தொடர்ந்து ஓடு. பாரமாக இருக்கிற பொழுது நடக்கிறது என்ன? ஓட முடியல, ஓட முடியல. ஆராதனைக்கு வராதவர்கிட்ட கேளுங்க, என்ன சோர்ந்து போயிட்டோம், ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் அது நிறைக்கிறது? ஒரு ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை தேவ சமூகத்தையே ஒரு பிரச்சனை வஞ்சிக்க கூடுமே. ஆனால் தேவன் அறிந்து புரிந்துதான் பேசினார். பாரங்கள் அமிழ்த்துகிற பொழுது தேவ காரியங்களை செயல்படுத்த முடியவில்லை, தேவ சிந்தியா இருக்க முடியவில்லை, கட்டருக்கன்னு சொல்லி வாழ முடியவில்லை. பாரம் வருத்தங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அது நமக்கு ஒரு பாரமாய் மாறுகிறது. ஏன் இந்த வருத்தம்? அதையே சிந்திப்பது, அதையே நோக்குவது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்கிறவராகி அவர் முடிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் வேண்டுதல் செய்வோம், நாங்கள் ஆராதனை செய்வோம், ஆனாலும் அந்த வருத்தம் என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை நிறைக்கிறது, அது ஒரு பாரமாக மாறிவிடுகிறது. நம்முடைய பிள்ளைகள் படிக்கவில்லையா, படிக்க முடியவில்லையா, என்னவாகிறது? அது ஒரு பாரம். இவன் படிக்கவில்லையே, இவன் படிக்கவில்லையே, இவன் படிக்கவில்லையே, அது ஒரு பாரம். என்ன நடக்கிறது? விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு நம்மளை அது பிரிக்கிறது. ஏன்? ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓட முடியாமல் செய்கிறதப்பா. எத்தனை தடவைகள்? கடைசியாக அந்த கடைசி பக்கத்தை வாசிங்க. நமக்கு
நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
ஓட்டப்பந்தயத்தில் வேகம் முக்கியம், அதே நேரத்தில் பொறுமை அதை விட முக்கியம். வேகமாக ஓடுகிற வேண்டியது அவசியம், ஆனால் அதை விட பொறுமையாய் நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும், சகித்த வண்ணமாய் ஓட வேண்டும். விசுவாச ஓட்டம் என்பது இலகுவானது அல்ல. ஏனெனில் விசுவாசம் நமக்கு முன்பாக ஓடியவருடைய ஓட்டத்திலே விசுவாசமானது சோதிக்கப்பட்ட விதம் ஆச்சரியமும் அதிசயமும் கடுமையுமானதாக இருக்கிறது. இதுல இதை வாசித்து விட்டு மோசே என்கிற தேவனுடைய மனுஷன், உண்மையுள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கூட தன் பொறுமையை இழக்க வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஓட்டத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பொறுமை என்பது மிகவும் முக்கியம். பொறுத்து பேசுங்கள், பொறுத்து ஓடுங்கள், பொறுத்து நடவுங்கள், பொறுத்து சிந்தியுங்கள், பொறுத்து செயல்படுங்கள். ஏனெனில் இந்த ஓட்ட பந்தயத்தில் பொறுமை என்பது முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற உலக கப்புக்கு 5 வருஷம் ஒரு மனுஷன் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காத்திருக்க வேண்டும், தன்னை தயார்படுத்த வேண்டும். பொறுமை இல்லாத ஒரு மனுஷன் 5 வருஷம் பொறுத்திருக்க முடியாது. அல்லாவிட்டால் 4 வருஷமோ, ஏதோ எனக்கு தெரியல. பொறுமை என்பது கர்த்தருடைய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் மிகவும் முக்கியம். அது உன் வாழ்வுக்கு நல்லது. எது தெரியுமா? பொறுத்திருத்தல், தாமதித்தல், பொறுத்து பேசுதல். ஆகையினாலே பிரியமானவர்களே, நமக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்க. அதாவது விடாம ஓடுங்க, விட்டு விடாம ஓடுங்க. நான் ஏன் இதை பேசுறேன்னு, அநேகர் கத்தரிக்கன்னு சொல்லி வெகு வேகமாக ஓடுவார்கள், ஆனால் பொறுமை இல்லாததினால் அநேகர் தங்கள் ஓட்டங்களையும் ஓட்ட பந்தயங்களையும் இழந்து விட்டார்கள். அநேகர் தங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். அநேகர் தேவனை இழந்து விட்டார்கள். எந்த தேசத்தை குறித்து பேசுவோம்? மற்ற தேசங்களை குறித்து நாம பேச வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தேசத்தில் எத்தனை பேர் தங்குவார்கள்? வேகமோ பயங்கர வேகம், வேகமோ பயங்கர வேகம். ஒரே நாளில் 5000 பேரை ரட்சிக்கிற அளவுக்கு வேகம் இருக்கும். ஆனால் 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 பாருங்கள், அவர்களை அமைத்துகிற பொழுதும், பாருங்கள் தங்கள் இருதயத்தை மூழ்கிற பொழுதும் விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறார்கள், பொறுமையை இழந்து விடுகிறார்கள், பொறுத்திருக்க முடியாமல் போகிறார்கள், காத்திருக்க முடியாமல் போகிறார்கள், தாமதிக்க முடியாமல் போகிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? ஓட்ட பந்தயத்தை விட்டு விலகி விடுகிறார்கள். ஆகையினாலே அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாச ஓட்டத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி, அவரை நோக்கி தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்க. அநேக தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள் பாரப்படுகிற பொழுது, அவர்களை பாரங்கள் அமிழ்த்துகிற பொழுது, நான் ஊழியரை குறித்து பேசுகிறேன், விசுவாசிகளுக்கு தானே இந்த ஓட்டப்பந்தயம் விசுவாசிகளுக்கும் ஊழியர்கள் எல்லாருக்கும் சேர்க்கப்பட்டது. ஊழியர்கள் அநேக தடவை இதை விட்டு விடுவோம், இந்த பந்தயம் நமக்கு உரியது அல்ல, நம்மளால் இதை கொண்டு செல்ல முடியாது, இது சரியான பாரமாக இருக்கிறது. இதுதான் இயேசுவும் சொன்னார், என்னால் முடியவில்லை, இது முடிந்தால் விட்டுவிடும் என்று இயேசுவும் கூட அந்த சிந்தனையில் இருந்தார். ஆனா அவர்கள் பாரங்களை கிறிஸ்துவுக்காய் தள்ளிவிட்டு இன்றைக்கும் இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் வருகிற பொழுது ஒரு போதகர் மரித்து விட்டார். அந்த போதகருடைய போட்டோவை போட்டு அதிலே வசனம் போட்டிருந்த, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அந்த வசனம் அங்கே போடப்பட்டிருந்தது. நாம் தொடங்குகிறது அல்ல முக்கியம், முடிப்பது அதை விட முக்கியம். இன்னைக்கு முடிக்கிறது தான் அநேகருக்கு பிரச்சனை. அநேக தேவ பிள்ளைகளுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு, அநேக ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டத்தை முடிக்க முடியவில்லை, இடையிலே எல்லாம் சிதைக்கப்படுகிறது. பிசாசு நம்மளை எவ்வளவுக்கு வஞ்சிக்கிறான் என்பதை அறியாமல் புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா. பொறுமை இல்லாதவர்கள் தேவனுடைய ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிப்பது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். மோசேங்கிற தேவ மனுஷனை போல சாந்த குணம் உள்ள அமைதியான ஒரு மனுஷனை காண முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் கூட தன் பொறுமையை இழக்க வேண்டிய அளவுக்கு பாரங்கள் சூழ்ந்தது. திரும்பி சீக்கிரமாக போவோம் இல்லையா? பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8வது நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் என லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாய் இருக்க கடவோம்.
இந்த 15வது வசனத்தின் முதல் பகுதி இருக்கு பாருங்க, இதுலயும் பாருங்க, இது ஊழியக்காரர்களே கிடையாது. அந்த முதல் பகுதி, ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாய் இருக்க கடவோம். நாம் அதாவது தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை வருஷமாய் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருக்குள் வளர்ந்து ஊழியங்களை செய்தும் தேறாத ஒரு நிலைமை. தேறுவது என்பது வளர்ச்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னுக்கு வாசிக்கப்பட்ட வாசனைகள் எல்லாவற்றுக்கும் பதில் என்ன? தேறினவர்கள் யாவரும் இப்படி நடவுங்கள். எப்படி? முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை தொடருகிறேன் சொல்லி பேசினார். அதுக்கு பிற்பாடு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது? அவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி தர. ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க. யார் தேர்ந்தவர்கள்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேறியவர்களாய் இருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறோமா? நாம் முதியவர்களாய் முதிர்ந்திருக்கிறோமா? அவர்கள் செய்ய வேண்டியவைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னுக்கு எழுதினார். அவன் தன்னை குறித்து எழுதினார், தான் எப்படிப்பட்டவர், எந்த அந்தஸ்து என்று வையுங்கள், எந்த அந்தஸ்தில் இருந்த நான் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை வைத்து இந்த பக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஆகியால் நம்மை தேர்ந்தவர்களாயிருக்கும் இந்த தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தியாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய் இருக்க கடவோம்? விசுவாசிகளுடைய ஓட்டப்பந்தயத்தை குறித்து இங்கே பேசுகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தொடர்ந்து ஓடுங்கள், நிக்காதீங்க. அதை குறித்து பின்னுக்கு பார்க்கலாம், நேரம் இருந்தா பார்த்துக் கொள்ளலாம். நிக்காதே, திரும்பாதே, ஓடு என்று சொல்லி பின்னுக்கு முடிந்தால் பார்க்கலாம். இதை நான் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன். ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரமாளு பல அந்த பொருளுக்காக இலக்கை நோக்கி, ஆகியால் நம்மை தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். எந்த சிந்தை? எந்த சிந்தையோடு நாம் ஓட வேண்டும்? எந்த சிந்தையோடு ஓடினால் நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும்? எப்பொழுது வாசியுங்கள், 7வது வசனத்தை வாசியுங்கள். 7வது வசனம்,
ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ
எவைகளோ
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய். இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். என்னவெனில், ஆகியால் நம்மை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சேர் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று எண்ணினேன். மேலே நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ பவுல் தன்னுடைய அந்தஸ்துக்கள் தன்னுடைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வந்து விட்டு சொல்லுகிற, எனக்கு லாபமாயிருக்கிறவைகளை கிறிஸ்து இயேசுவுக்கண்டு நஷ்டம் என்று எண்ணினேன். அன்பானவர்களே, இத்தனை வருஷம் தேவ சமூகத்தில் விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடுகிற நாம் எப்ப ஒரு தடவை நம்முடைய சிந்தனைக்கு எட்டிய விதத்திலே இதை நான் கிறிஸ்துவுக்காய் இழக்கிறேன், இயேசுவுக்காய் இதை நான் விடுகிறேன், இயேசுவுக்காய் இது எனக்கு வேண்டாம். எப்ப இந்த சிந்தனையில் நாம் உருவானோம், எப்படி அல்லாவிட்ட எப்ப நாம் அப்படி சிந்திக்க தொடங்கினோமோ அப்பொழுதுதான் நாம் முதிர்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, ஆயா நம்மை தேறினவர்களாய். தேறினவருடைய அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காய் எனக்கு லாபமாயிருக்கிறவைகளை, எனக்கு விருப்பமாயிருக்கிறவைகளை, எனக்கு தேவையாயிருக்கிறவைகளை நஷ்டம் என்று சொல்லி நான் விடுகிறேன். இத்தனை வருஷ ஓட்டத்திலே விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனை எப்ப உருவானது சொல்லுங்கள், சொல்லுங்கள், சிந்தியுங்கள். உணர்வுகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. பசுநாய பவுல் சொல்கிறார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் மேலே சொல்லுகிறார், தனக்கு லாபமாயிருந்தவைகளை குறித்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். ஏன்? நான் கிறிஸ்துவை பின்தொடருகிறவன், நான் இயேசுவை பின்தொடர விரும்புகிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்துவா லாபமா என்று வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவா லாபமா, இயேசுவா ஆசீர்வாதமா, இயேசுவா அந்தஸ்தா, இயேசுவா மேன்மையான இடமா? தேறினவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை எப்ப நாம் காட்டப் போகிறோம்? 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் சபையிலே வாழ்கிறோம், வளர்கிறோம், ஆனால் தேர்வதில்லை, வளர்கிறது இல்லை. எப்பவும் ஒரே நிலைமை, ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே செயல்பாடு. அப்போஸ்தலன் பவுல் எழுதி 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 கொண்டு வந்துவிட்டு சொல்றார், தேர்ந்தவர்கள் இப்படி இருக்க வேண்டும். தொடருவோமா? அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
என்ன ஆச்சரியமான வார்த்தைகள்! அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காய் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் வேணாம். கிறிஸ்துவின் மேன்மையா என்னுடைய மேன்மையா, எது நமக்கு வேண்டும்? கிறிஸ்துவின் மேன்மை, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் நிறைய. யாரு? முதிர்ந்தவர்கள், தேறினவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே மேன்மையடைய விரும்புவார்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவனை அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி எங்களை நடத்துகிறவர், அவர் எப்படி என்னோடு பேசுவார், அவரை குறித்த அறிவு, அதுதான் மேன்மை. இன்றைக்கு நமக்கு எது மேன்மை? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு மேன்மையா, அல்லாவிட்டால் உலகத்தின் மேன்மைகள் மேன்மையா? மாணவர்களே, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது நம் வாழ்வின் மேன்மையாக எப்ப மாறினது? அப்படி மாறினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவன் தேறினவன். தேறியவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள், தேறியவர்கள் இப்படி தேவனை அறிகிற அறிவை மேன்மையாக கருதி கொள்வார்கள். இன்னைக்கு ஏதோ எல்லாம் அறிய துடிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவர்களை அறிய நாம் துடிக்கிறோம், மற்றவருடைய காரியங்களை அறிய நாம் துடிக்கிறோம். நம்முடைய 20, 30 வருஷத்தின் வளர்ச்சி என்ன தெரியுமா? மற்றவருடைய காரியங்களை அறிவது, விசாரித்து மேன்மை அடைவது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேறினவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே அறிந்து மேன்மை அடைவார்கள். இயேசுவை குறித்து அறியுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இயேசுவை வர்ணியுங்கள் என்று சொல்லி சொன்னால் வேதத்தின்படி வர்ணிக்க தெரியாது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவை வர்ணியுங்கள். கண்களை மூடி கொஞ்ச நேரம் இயேசுவை வர்ணித்து ஆராதியுங்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம்தான் வாயில் வார்த்தைகள், வர்ணிப்பதில்லை. கிறிஸ்துவை எப்படி வர்ணிப்பது? அவருடைய அழகு என்ன, அவருடைய சௌந்தர்யம் என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு மேன்மையாய் மாற வேண்டும். அதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த பக்கத்தில் இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலதை சொல்லுகிற அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள், எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
கர்த்தரை அறிவதற்காக வேண்டி எல்லாம் நஷ்டமாய் போனால் பரவாயில்லை. எது? இயேசுவை அறிகிற அறிவுக்காய் என்னுடைய பொருள், என்னுடைய அந்தஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னுக்கு இருந்த நிலைமையிலே அதை குறித்தார். என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய சொத்து எதுவாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காய் அது நட்டப்பட்டு போனா எனக்கு பரவாயில்லையப்பா, பரவாயில்லை.
வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும்.
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். கடைசி பக்கம் பாக்குறீங்களா? எப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்று சொல்லி காணப்பட வேண்டும்? யார் தெரியுமா? தேறினவர்களுக்குள்ளே இவைகள் இருக்க வேண்டும். இயேசுவில் தேறினவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், தேவனுக்குள் இருக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்குள் இருக்கிறேன். இடைவிடாமல் ஓடுகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய ஓட்டப்பந்தயத்தில் நான் விட்டுவிடுகிறதில்லை, சோர்ந்து போவதில்லை. எப்படியே போனால் நாம் பல காரியம் பார்க்கவே முடியாது, அதனால தொடருவோம். ஆகையினாலே தேறினவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் அச்சியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்.
இதுல ஒன்று பாத்தீங்கன்னா, எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறான்னா, மரிக்கிறதுக்கு ஓகே, ஆனா நான் எப்படியாவது அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு மரணத்தை அநேகர் வாவாண்டு கூப்பிடுகிறார்கள். ஆனால் முக்கியமான அதேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், சபைகளை கட்டி வல்லமையாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டிய தேவ மனுஷன், அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து இயேசுதான் தெய்வம் என்று நிரூபித்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றா? நான் அந்த மரணத்தில் இருந்து தகுதியாக வேண்டும். நாங்கள் மரித்தாலும் அதிலிருந்து உயிர் தழுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் நமக்கு. இதை வாசித்து சிந்தித்தேன், இதை வாசித்து சிந்தித்தேன். மரணம் வந்துவிட்டால் நாம் தேவ சமூகத்தில் பிழைப்போம் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் வாழுகிறோம். மரணம் எங்களை சந்தித்தால் அடுத்த நிமிஷம் தேவ சமூகத்தில் நாம் எழும்புவோம் என்று நம்பிக்கையோடு நாம் வாழுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? உயிர்த்தெழுவதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டுமே நான் என்று சொல்லி தன்னை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து பேசுகிறார். ஐயா, இத்தனை அற்புதத்தை செய்து, இவ்வளவு ஊழியத்தை செய்து, இவ்வளவு அடையாளங்களை செய்து, கர்த்தருக்கண்டு அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை கலக்கி ஒரு மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் தகுதியுள்ளவனா? உங்களுக்கு கேட்கவா? நீங்களும் நானும் மரித்து அவரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம் எங்க? நாங்க செய்கிற ஊழியம் எங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அர்ப்பணிப்பு எங்க? உன்னுடைய அர்ப்பணிப்பு எங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காய் பாராட்டின வைராக்கியம் என்ன? உன்னுடைய என்னுடைய வைராக்கியம் என்ன? அந்த மனுஷன் சொல்றான், நான் மரிக்க போகிறேன், நான் மரிப்பதற்கு ரெடி, ஆனா அவரோடு உயிர் தெழுவதற்கு நான் தகுதி உள்ள ஒரு மனுஷனா? என்ன ஒரு மனுஷன் பாரு! இன்றைக்கு நாம என்ன குத்து குத்துறோம், என்ன பேச்சு பேசுறோம், என்ன நடத்த நடக்கிறோம்? ஆனா இதுவரைக்கும் எங்கள் நம்பிக்கை நாம் கிறிஸ்துவோடு போவோம். நான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்குரிய பலன் என்னுடனே கூட வருகிறது. அதை அந்த வார்த்தையை மறவாதிருங்க. அந்த வார்த்தையை அனுதினமும் வாசித்தால் நமக்கு நல்லது. நான் உயிரோடு எழுப்புவதற்கு தகுதியுள்ள ஒரு மனுஷனாய் என்னை மாற்றும் அல்லாவிட்டால் அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆகியால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அவர் வருகிற பொழுது நானும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவதற்கு தகுதியுள்ளவனா என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் தேர்ந்தவர்களுக்குள்ளே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் விசுவாசிக்க வேண்டியது முக்கியம், உண்மை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எப்படி ஏன் பேசுகிறார்? தன்னுடைய ஊழியத்தின் முடிவிலே தன்னுடைய நாட்களை கழிக்கிற பொழுது அவர் ஏன் இப்படி பேசுகிறார்? எப்படியாயினும் அந்த வசனத்தின் பிற்பகுதியை மாத்திரம் வாசிங்க.
எப்படியாயினும்
என்னவா எதை செய்கிறோனோ தெரியாது, எப்படியாகினும் ஐயா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நலமாயிருக்கு. நான் எப்படியாவது என்ன செய்தாவது நான் மறித்து உயிர்த்தெழுவதற்கு பாத்திரவானா இருப்பதற்கு என்னை மாற்றும் ஆண்டவரே. அன்பானவர்களே, அன்பானவர்களே, ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். ஹல்லேலூயா. அநேகர் விசுவாசத்தின் ஓட்டத்தை அரவாசியிலே விட்டு விடுகிறார்கள், அரவாசியிலே விட்டு விடுவார். தொடர்ந்து வாசிங்க.
எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
கிறிஸ்துவுக்காய் நான் முதல்ல அதை பார்த்து பாருங்க, நான் கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிறேன். தேர்ந்தவர்கள் இப்படி சிந்திக்க வேண்டும். யாரு தேர்ந்தவர்களாகிய நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? எல்லாவற்றையும் அவருக்காய் நஷ்டமென்றும் குப்பை என்றும் கருதுகிறேன். எத்தனை பேர் நீங்க வளர்ந்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் நீங்கள் தேறி இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே உங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை வைத்து ஆராய்வது நமக்கு நல்லது. உணர்வுள்ள இருதயம் அது நம்மளை தேவனுக்கு முன்பாய் நிறுத்தும். என்ன தெரியுமா, வளர்ந்தவர்களை குறித்து நான் பேசவில்லை, தேறியவர்களை குறித்து நான் பேசுகிறேன். அவருக்காக இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். யார் எண்ணுகிறது? நாம் இதுவரைக்கும் தேவனுக்காய் மனத்தியாரங்களை கொடுப்பதுக்கே சிந்திக்கிறவர்கள். அவருக்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கடைசியில் சொன்னார், நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு எல்லா மரணங்களையும் இந்த வசனத்தை நான் வாசித்து விட்டு போய்விடலாம். நீங்கள் மறிக்கிற பொழுதோ இல்லாட்டி நான் மறிக்கிற பொழுதோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து விட்டு போய்விடலாம். நல்ல ஓட்டத்தை முடித்தான், நல்லா ஊழியம் செய்தான், நல்ல ஓட்டத்தை முடித்தான். ஆனா சரி, தேர்ந்தவர்களாய் நாம் வாழ்ந்தோமா? தொடர்ந்து விசுவாசத்தின் ஓட்டத்தை நாம் ஓடினோமா? என்னங்க, எத்தனை தடவை நம்முடைய விசுவாசம் ஓட்டம் சறுக்கியது என்பது நமக்கு தெரியும். எத்தனை தடவை நம்முடைய விசுவாச ஓட்டம் தள்ளாடியது என்று சொல்லி நமக்கு தெரியும். சரிந்தோம், கத்தர் பிடித்தார், இல்லாவிட்டால் விழுந்திருப்போம். தள்ளாடினோம், கத்தர் பிடித்தார், அல்லாவிட்டால் விழுந்திருப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் வேணா. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு தடையாயிருக்குதா? வேணா. ஆண்டவரை ஊழியத்தை செய்ய தடையாயிருக்குதா? வேணா. விசுவாசத்துக்கு தடையாயிருக்குதா? வேணா. கத்தரை தேடுவதற்கு தடையாயிருக்குதா? வேணா. முதிர்ந்தவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள். விசுவாசத்தில் முதிர்ந்தவர்கள், தேர்ந்தவர்கள். தொடர்ந்து வாசிங்க.
நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
எனக்கு இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட கஷ்டத்துக்கும், பட்ட துன்பத்திற்கும், பட்ட வேதனைக்கும், பட்ட அலைக்கழிப்புக்கும் அவன் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியம் என்ற நிலையிலே பாராட்டப்பட்டு வைராக்கியத்தை பாராட்டி அவன் பட்ட சோதனைக்கும் கடைசியிலே எழுதுகிற பொழுது எப்படி சொல்லுங்க, நான் இவைகளை ஆசையாய் தொடர்கிறேன். கடந்த ஆராதனையிலே பாச சொன்னார், சோதனைகள் வருகிற பொழுது முறுமுறுக்காதீர்கள் என்று சொல்லி. நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் எத்தனை தடவை விருப்பம் இல்லாமல், வேண்டாத தன்மை, ஏதோ செய்யணும், ஏதோ வரணும், ஏதோ போகணும் என்ற அலட்சியம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டது என்று சொல்லி கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? தேறியவர்கள் தொடர்ச்சியாய் தொடருவார்களா? எதை? விசுவாச ஓட்டத்தை. எதற்கு அழைக்கப்பட்டோம், எதற்கு நாம் அழைக்கப்பட்டோம் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை ஆசையாய் நாம் தொடர வேண்டும், விருப்பமாக. எத்தனை தடவை நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டோம்? எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பேதுருவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுதும் ஒவ்வொன்றும் அவர்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தவர்களாய் மாற்றியதே ஒழிய அவர்களை விசுவாசத்திலிருந்து தள்ளவில்லை. அவசியமற்ற காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ, அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். அதனாலதான் முதல்ல நான் சொன்னேன், தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க. அநேகர் அநேகர் காலத்துக்கும் நேரத்துக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய லவுணவுக்கும் நேர்த்த விதத்தில் கர்த்தருடைய காரியங்களை செய்வதனால், விசுவாசத்தில் ஓடுகிறதுனால் தொடர்ந்து ஓட முடியவில்லை. ஏன்? பாரம் நம்மளை அமிழ்த்துகிறது, எழும்ப முடியவில்லை, ஓட முடியவில்லை. அப்போ சொல்லுகிறார், நான் ஆசையாய் தொடருகிறேன், நான் விருப்பமாய் தொடருகிறேன். எது? பாடுகள். முன்னுக்கு நீங்க மேல நீங்க பாசிச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்களை. பாடுகள். அவரை நோக்கி தொடருகிறேன், கிறிஸ்துவை நோக்கி நான் தொடருகிறேன், அவரை ஆசையாய் நான் தொடருகிறேன். நான் அழைக்கப்பட்டது, அழைக்கப்பட்ட விதத்தில் ரெண்டு விதத்தை பார்க்கலாம். ஒன்று, நாம் அழைக்கப்பட்ட ஊழியத்தை கருத்தில் கொள்ளலாம். மற்றது, நாம் அழைக்கப்பட்டது அவரை பின்தொடர்வதற்கு. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதை தொடருங்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேகர், கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, அநேகர். அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சட்டம். எல்லாம் அழைக்கப்பட்டார்கள் கல்யாண வீட்டுக்கு. எல்லாரும் வாருங்கள், பரம கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் காட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் சொற்பமானவர்கள் தான், கொஞ்ச பேர் தான் கல்யாணத்தில் பங்கு கொண்டார்கள். 13வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி.
பின்னானவைகளை, அதாவது தேர்ந்தவர்கள். அதுல இருந்தா நான் பேசுகிறேன். தேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பின்னானவைகளை மறப்பார்கள், முன்னானவர்களை பார்ப்பார்கள். விளங்குறது? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நடந்தவைகளையே பார்த்து, நடக்கிறதை நடந்து கடந்தவைகளையே பார்த்து, அதையே சிந்தித்து, அதையே நோக்கி, அதை ஒரு பாரமா எண்ணி விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட வேண்டும், விடக்கூடாதவைகளை பற்றிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் எனில், நான் பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், நான் பட்ட துயரம், என்னை பேசியது, என்னை என்னை என்னெல்லாம் பண்ணினார்களோ, எதில் அடித்தார்களோ, என்ன எல்லாவற்றையும் நான் மறந்து, முன்னுக்கு ஒருவர் இருக்கிறார், அவரை நான் பார்க்கிறேன். பழைய பாட்டிலே, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அப்படி இருந்தா இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான், பின்னானவைகளை நான் மறந்து முன்னாலே நான் தொடருகிறேன், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நடந்தவர்களை பார்த்து, நடந்தவர்களை பேசி, நடந்தவர்களை சிந்தித்து அதில் மாட்டு போகிறார்கள். முன் செல்ல முடியவில்லை, கிறிஸ்துவை பின்தொடர முடியவில்லை. ஏன்? நடந்தவைகள். அது 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 அன்பானவர்களே, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்மளை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் வைத்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிறவர்களாய் உறுதிப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து செல்வது நல்லது. பெண்ணானவைகளை மற, நடந்தவைகளை மற, பாரமானவைகளை மற, துக்கமானவைகளை மற, துயரமானவைகளை மற, வேண்டாதவைகளை மற, உன் ஓட்டத்தை தடை செய்கிறவர்களை மற, உன் விசுவாச ஓட்டத்தை குழப்புகிறவர்களை மற, மறந்து முன்னாலே தொடரு. யார் தெரியுமா? தேறினவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள். சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவில் சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நடந்தவைகளையே சிந்திப்பதிலே உன் வாழ்க்கையிலே அறவாசியை இழந்து விடுவாய். என்னுடைய கருத்து அதுதான். கர்த்தர் உனக்கு ஒரு சிறிய வாழ்வை தந்திருக்கிறார், அதை சந்தோஷமாய் நடப்பி, அதை கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாய் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு அதை போட்டு பாரமாக்கிக் கொள்ளாதிருக்க. 80 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், அந்த அளவுதான். அதுக்கு அங்காலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதை நன்றாக கர்த்தருக்குள்ளே நரமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அன்று நடந்ததில் இருந்து அவைகளை பாரமாக்கி நமக்கு மேல போட்டு நம்மளை பாரப்படுத்தி ஓட முடியாமல் கத்திருக்கின்ற ஒன்று செய்ய முடியாமல் அது நம்மளை இழுக்கிறது, அது நம்மளை இழுத்துக் கொண்டு இருக்கிறது. கத்திருக்கின்ற முன்பாக முடியவில்லை, விசுவாச ஓட்டத்தை தொடர முடியவில்லை. அதனால என்ன செய்கிறோம்? ஆராதனைக்கு வருவதில்லை, ஜபத்துக்கு வருவதில்லை, தேவ காரியத்தை சிந்திப்பதில்லை, தேவ ராஜ்யத்தை சிந்திப்பதில்லை. அதுக்கு ஒரு நாள் கொடுத்து வீட்டில் இருப்பது, அதையே சிந்திப்பது, அதையே யோசிப்பது, அழுது ஊத்தி பாரத்தை நிறைத்துக் கொள்வது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒன்றையும் நீங்கள் கூட்ட முடியாது, ஒன்றையும். அதனால் மறக்க கூடாதவர்களை மறவாத. எதை? என் ஆண்டவர் உன்னை எகிப்திலே இருந்து கொண்டு வந்ததை மறவாதிரே. என் ஆண்டவர் உன்னை பாவத்திலே இருந்து விடுவித்ததை மறவாதிரே. என் ஆண்டவர் நரகத்திலிருந்து உன்னை மீட்டதை மறவாதிரே. என் ஆண்டவர் வழி இல்லாத நேரத்தில் வழியாய் மாறியதை மறவாதிரே. ஆனால் மனுஷரால் வந்த சோதனைகளும், சகோதரர்களால் வந்த சோதனைகளையும், தெரிந்தவர்களால் வந்த சோதனைகளையும், இப்படி பலதை குறித்து பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், அவைகளை மறந்து. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி.
ஒன்று மாத்திரம் செய்கிறேன், மறந்து விடுகிறேன், முன்பாக நாடி செல்லுகிறேன், கிறிஸ்துவை நோக்கி செல்லுகிறேன், அவரை நான் பின்தொடருகிறேன், அவரை நோக்கி ஓடுகிறேன். தொடர்ந்து வாசிங்கள் அடுத்த வசனத்தை.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை எதற்காய் அழைத்தாரோ அந்த பந்தய பொருளை நோக்கி நான் ஓடுகிறேன். தேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. கத்தருக்கென்று தேவனுக்கென்று சொல்லி வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்த துக்கங்கள், சந்தித்த வேதனைகள், விட்ட கண்ணீர்கள், அழுது புலம்பிய நேரங்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்க, அன்னைக்கு இருந்த தேவ ஊழியர்களுக்கு முன்னுக்கு ஓடின ஒருவரும் கிடையாது, அவர்களுக்கு சாட்சிகளும் கிடையாது, அவர்களுக்கு போதகரும் இருந்ததில்லை. ஊழியக்காரர்களுக்கு அவங்க கத்தர் சொன்னா செய்வாங்க, இல்லைன்னு சொன்னா அவங்களே ஆண்டவரே என்ன செய்யறன்னு சொல்லி புலம்பி அழுது ஓடின நாட்கள் அது. ஆனால் அவங்க ஓடினது, நன்றாய் ஓடினார்கள், நன்றாய் ஓடினார்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பரம அழைப்பு. கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்டார், கிறிஸ்து நம்மளை பரம அழைப்பில் அழைத்து சேர்த்துக் கொண்டார், தன்னுடைய பிள்ளைகளாகி தெரிந்து கொண்டார். அவரை நோக்கி ஓடுங்க, பந்தய பொருளாகி அவரை நோக்கி ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. எதை வைத்து நாம் ஓடுகிறோம்? யாரை பார்த்து ஓடுகிறோம்? உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், தன்னை பின் அதை விட இயேசு சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றுங்க. இயேசு ஓடிய ஓட்டம் 33 வருஷத்திலே, 3.5 வருஷம் ஊழியத்திலே கலக்கி அவர் பட்ட கஷ்டங்களும் சரி, அவர் செய்த அற்புதங்களும் சரி, அவர் சட்ட துன்பமும் சரி, அவர் பட்ட துயரமும் சரி, அவர் பட்ட வேதனையும் சரி, அவர் பட்டவர் செய்த அற்புதங்களும் சரி, அவரை பின்தொடருங்கள், இயேசுவை பின்தொடருங்கள், அவரை நோக்கி ஓடுங்கள். சேர்ந்தவர்கள் அவரை போல மாறுவார்கள், அவருக்கு பாக மாறி அவருடைய சாயலாக மாறுவார்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
பரம அழைப்பின் பந்தய பொருளாகி அவரை நோக்கி, இலக்கை நோக்கி, இயேசுவை நோக்கி தொடருங்கள். விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள், தொடருங்கள் என்று சொல்லி அன்பாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே எதை செய்தாரோ அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை இந்த நாளிலே தேவனி சமூகத்திலே உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த இலக்கை நோக்கி தொடருங்கள், இலக்கை நோக்கி தொடருங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே பாரமானவைகளை தூக்கி எறிந்துவிட்டு இலக்கை நோக்கி தொடருவது நமக்கு ஏற்றது. அதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எவ்வளவுக்கு தேறி இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பகுதியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு பிற்பாடு ரெண்டு மூன்று காரியங்கள் இருக்கிறது, அதை நான் முடித்து விடுகிறேன். இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் 2 தீமோத்தேயு 4:7 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை முடித்தேன். நீங்கள் ஓட விரும்புகிறீர்களா, அல்லாவிட்டால் முடிக்க விரும்புகிறீர்களா, எது சரியானது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை நம் வாழ்விலே நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த மனுஷன் முடிவிலே மரணத்தின் நாளில் வந்து என்ன தெரியுமா சொன்னார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி ஓடுங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிற பொழுது என்ன சொல்லுறா, நான் அந்த வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:7,
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோமா, அல்லாவிட்டால் இடையில நின்று கொண்டு இருக்கிறோமா, அல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டத்தை தாமதிக்கிறோமா, அல்லாவிட்டால் நினைத்த நேரம் ஓடுகிறோமா, அல்லாவிட்டால் இன்னும் வேகமாய் ஓடு நாம் விரும்புகிறோமா, அல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோமா என்பதை இந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு காட்டி தருவாராக. பாரமானவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள், பாவமானவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அதற்கு மேலாக பொறுமையோடு ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள். அப்பொழுதுதான் நாம் நீண்ட தூரம் போக முடியும். நீண்ட தூரம் போவதற்கு பொறுமை மிகவும் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் வையுங்கள். அன்பானவர்களே, ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோம் என்று சொல்லி கடந்து செல்லாதீங்க. உணர்வுள்ள ஒரு இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசினால் அதற்கு நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் வைப்பது நல்லது. ஹல்லேலூயா. பொறுமையோடு ஓடுங்க. ஹல்லேலூயா. நமக்கு பாரமா இருக்கிறவர்கள் எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிடு, தூக்க எறிந்துவிட வச்சிருக்காத. அது பாவமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் பாரமாக இருக்கலாம். நம்முடைய ஓட்டத்திற்கு கிறிஸ்துவோடு, தேவனோடு, விசுவாசத்தில் ஓட தடியாக இருக்கிறவைகள் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டால் நலமாயிருக்குமே. நீ உன்னுடைய ஓட்டத்தில் தள்ளாடாத படிக்கும், நீ உன் ஓட்டத்தில் சோர்ந்து போய்விடாத படிக்கும், நீ நோட்டத்தில் தவறிவிடாத படிக்கும். பொறுமையோடு, பொறுமையாய் சிந்தி, பொறுமையாய் செயல்படு. அவசரப்படாதிருங்கள், அவதிப்படாதிருங்கள், அவசரத்திலே பேசிக்கொள்ளாதிருங்கள், பொறுமையோடு இருங்கள். நாம் போக வேண்டிய தூரம் மிக தூரமாக இருக்கிறது, அதிக தூரமாக இருக்கிறது. தேறியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்விலே இருந்து நமக்கு எழுதி வைத்திருந்த இந்த காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்த்தோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே தேறி இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீண்ட காலம் முக்கியம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் தேறியவர்களாய் உங்களுக்குள்ளே இருக்க கிருபை செய்யுங்க. நீர் வருகிற பொழுது, அல்லாவிட்டா நாங்கள் மறிக்கிற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவர்களா, உங்களோடு இணைக்கப்பட தகுதியுள்ளவர்களான் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் தன்னை பார்த்து கேட்கிற இந்த நாளிலே இன்றைக்கு நாம் நம்மளுடைய சமூகத்தில் வைத்து கர்த்தாவே உங்களுக்காய் நீண்ட தூரமோட இடைவிடாமலோட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இடையிலே விட்டு விடுகிறார்கள் அநேகர், இடையிலே கர்த்தாவே ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறார்கள் அநேகர், ஆண்டவரே இடையிலே அநேகர் சோர்ந்து விடுகிறார்கள், ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு கர்த்தாவே விசுவாசத்திலே இல்லாமல் விசுவாசத்தை விட்டு அகன்று போகிறார்கள். ஆண்டவரே முடிவு பரியந்த நிலை நீக்க கிருபை செய்யுங்கப்பா. முடிவு பரியந்த நிலை நீக்க, முடிவு பரியந்த நல்ல ஓட்டத்தை முடித்தேன், நல்ல ஓட்டத்தை விசுவாச ஓட்டத்தை, நல்ல ஓட்டத்தை, பந்தய பொருளை நோக்கி நான் ஓடினேன், அவரை நோக்கி நான் ஓடினேன், அவரை தேடி நான் ஓடினேன், அவருக்காய் ஓடினேன், அவருக்காய் இழந்தேன், அவருக்காய் குப்பி என்று எண்ணினேன் என்று சொல்லி கட்டாவே மேன்மையாய் தேர்ந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கள் வளர்ந்தவர்களாய் நாம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உங்கள் நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட குப்பி என்று நினைக்க எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா, அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அதையே நினைத்து அதையே பார்த்து ஆண்டவரே உம்மளை விட மேன்மையாக ஒன்றை வைத்து அதை நினைத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறது ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை வைக்கிற பொழுது நீர் எங்களுக்கு முதலாவதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடங்கிட்டோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் முடிவு பரியந்தம் எங்களோடு வாங்கப்பா, இதை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளே எங்களோ ஒருவரை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே வருகிற கிழமை முழுவதிலும் உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் கூட இருப்பதாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த கர்த்தாவே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்வீராக. நல்ல நித்திரை கட்டளையிடுங்க, நல்ல சுகபலத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே வருத்தங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உடைய நாமத்தில் சபையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்க கிருபை செய்யுங்க. நசரே நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.